அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாக்கியம் என்பது உலகத்துடைய பாக்கியங்கள் மாத்திரமல்ல, உலகத்துடைய பாக்கியங்களும் பாக்கியங்கள் தான், ஆனால் இந்த சகல உலக பாக்கியங்களும் தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. அது பொதுவானது, அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நிராகரித்து வாழக்கூடியவர்கள், அநியாயக்காரர்கள் எல்லோருக்கும் உலக பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகம், உலகத்துடைய சகல வஸ்துக்களும் பொறுமதி அற்றது, அதனால் அந்த பொறுமதி அற்றதை பொதுவாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக உள்ள பெரிய பாக்கியம் தான் தீனுடைய பாக்கியம். ஈமான், அமால், தக்வா, தவக்குல், இஹ்லாஸ், அஹ்லாக், சபர், இது போல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த பாக்கியம் ஒருவருக்கு தீனுடைய அடிப்படையில எந்த அளவு முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்குதோ அது அவர்தான் பாக்கியசாலி. அதிகமான நன்மையான காரியங்களை, புதிய புதிய நன்மையான காரியங்களை விளங்கி செஞ்சு கொண்டு போறார். நான் நேற்றை விட இன்றைக்கு, போன வருடத்தை விட போன மாதத்தை விட இந்த மாதம், போன வருடத்தை விட இந்த வருடம், போன நோம்புல செய்யாத சில நல்ல காரியங்களை இந்த நோம்புல அல்லாஹ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை எனக்கு கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் பாக்கியம். தீனுக்காக, தீனுக்காக செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு எங்களோட உடல், எங்களோட பொருள், எங்களோட நேரம், எங்களோட அறிவு ஆற்றல்களை செலவழிக்கக்கூடிய, சுருக்கமா சொல்ல போனா அல்லாஹ்வால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல நியமத்துகளையும் அவனுக்காக, அவன் தீனுக்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் பெரிய பாக்கியசாலி. அதுல யாருக்கு எந்த அளவு அதிகமாக கிடைக்குதோ அவருடைய பாக்கியம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாவும் விரும்புறான் அதைத்தான். அல்லாவும் அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த அடியான் எப்படியாவது இவன் பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும், இந்த அடியான் எப்படியாவது என்ற ரஹமத்துக்கு உட்பட்டவனாக ஆகணும், இந்த அடியான் எப்படியாவது நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படணும், இந்த அடியான் எப்படியாவது மேலான சொர்க்கத்துக்கு போகணும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். அதுக்குள்ள சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைச்சு கொண்டிருக்கு. கவலையான விஷயம் என்ன, இப்படி எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கிடைச்சியும் அது ஒரு பாக்கியமாக கருதாத மனிதன் அவன் தன் துப்பாக்கிய சாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிமார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு நலவ நாட்டத்தினுடைய அடையாளங்கள். ஒரு நல்ல மனைவி ஒருவருக்கு அமைவது, ஒரு நல்ல கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைவது, இதுதான் பாக்கியம். இன்னைக்கு மக்கள் திருமணங்கள் எல்லாம் ஒரு பிசினஸ் ஆக்கி கொண்டாங்க, எல்லாமே பிசினஸ். இன்னைக்கு பலருவதும் பிசினஸ், பலருவதும் பண, துனியாட நோக்கத்தோட ஒருத்தரோட மஹபத் வைக்கிறதும் துனியாட நோக்கத்தோட, கொடுக்கிறத எடுக்கிறதும் துனியாட நோக்கத்தோட, இவரை நல்லா கவனிச்சா அவர் எங்களே கவனிப்பார், தேவைப்பட்ட நேரத்தில் அவற்ற உதவி எடுத்துக்கொள்ளேயும். குர்ஆன் சொல்லுது, வலா தன்னுன் தஸ்ஸப் வலா தன்னுன் தஸ்ஸக்ர், நீங்க உதவி செய்யாதீங்க, இன்னும் உங்களுக்கு கூட கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட. இவருக்கு கொடுத்தா இவர் இன்னும் தருவார். இப்படித்தான் பொதுவான அமைப்பு இருக்கு. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். மேலாண் சொல்ல, அல்லாஹ் விரும்புறதே எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, அவன் பொருத்தத்துக்காக, அவன் திருப்திக்காக, அவன் அன்புக்காக, ஆகிரத்துக்காக செய்யுங்க. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். நாங்க எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ளணும், எங்கட முழு துனியாட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறது தீனுக்குள்ளதான். தீனுக்குள்ளதான் எங்கட முழு துனியாவும் அடங்கி இருக்கு. அதனால துனியாக்கேண்டே தனியே பிக்ர் பண்ண வேண்டிய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீன் விஷயத்துல கவனத்தை கூட்ட கூட்ட, தீனுடைய விஷயத்துல எங்களுடைய ஈடுபாடுகளை கூட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய துணியாத சகல காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கிட்டார். குர்ஆன் ஹதீஸ்தான் சொல்லுது, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதா கஃபாஹு அல்லாஹு ஹம்ம துன்யா வ ஹம்ம ஆகிரதி. யாருடைய எல்லா கவலையையும், எத்தனையோ கவலைகள் இருக்கிறே எங்களுக்கு துனியால, எத்தனையோ யோசனை வருவதே, இந்த எல்லா யோசனைகளையும் எல்லா கவலைகளையும் ஒரு கவலையாக யார் ஆக்கிக் கொள்றாரோ அவருடைய துனியாட கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன், அவருடைய ஆகிரத்துடைய கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன். எல்லா கவலையும் ஒரு கவலை என்றால் ஆகிரத்துடைய கவலை, ஹம்மல் ஆஹிரா ஆகிரத்துடைய கவலை. எதை எடுத்தாலும் கொடுத்தாலும் பேசினாலும் பலவினாலும் மொஹப்பத் வச்சாலும் எந்த என்ன செஞ்சாலும் ஆகிரம் தான் சிந்தனைக்கு வரும். இது எப்ப அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா? இது எப்ப எங்களோட உள்ளத்துல வருமோ? கண்ணியமான சொல்லே, இந்த துனியாவை அல்லாஹ் சுருட்டி எங்களை காலாடியில் வந்து சேர்ப்பான். இதைத்தான் சஹாபாக்களுக்கு செஞ்சார், சஹாபாக்களுக்கு இதைத்தான் நல்லா செஞ்சார் ரசூலுல்லாஹ். இதுலதான் முழு கவனத்தை செலுத்தினாங்க அவங்கள, உங்களோட முழு துனியா தீனுக்குள்ளதான் இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட இந்த புத்திக்கு பற்றது, எங்களோட வெளிரங்கம், இந்த உலக அடிப்படையில துனியாட துனியால முஸ்லீம்கள் குறைவு, முஸ்லீம் அல்லாதவங்க தான் அதிகம். அவங்க தான் வச்சு உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றது தான் கருத்து, அவங்க சொல்றது தான் சரி என்ற மாதிரி தான் துனியா போயிட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால அந்த துனியாதாரிகள், ஈமான் இஸ்லாம் இல்லாதவர்கள், அவங்களுக்கு ஆகிரத்தை பத்தி ஒரு சிந்தனையும் இல்லை, அவங்களுக்கு அல்லாத நம்பிக்கையும் இல்லை, ஆகிரத்துடைய நம்பிக்கையும் இல்லை. எனவே அவங்க சொல்ற அவ்வளவு கருத்துக்களும் துனியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. உலகத்தை முன்வச்சுத்தான் அவங்களோட எல்லா கருத்தும் இருக்கும். புத்திய வச்சு, பார்வையை வச்சு, கண்ணுக்கு விளங்குறத வச்சு, வெளிரங்கத்தை வச்சுதான் ஈமான் இஸ்லாம் அல்லாத ஆகிரத்துல நம்பிக்கை இல்லாத உங்களோட கருத்து எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அதனால மேலான சகோதரர்களே, நாங்க தெளிவா சொல்ல வேண்டிய கருத்து உங்களோட கருத்து உங்களுக்கு சரி, உங்களோட கருத்து எங்களுக்கு சரி வராது. காரணம், நாங்க அல்லாஹ் ஆகிரத்தை நம்பினோம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நம்பினவங்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளை நம்பினவங்க. நீங்க சொல்லும் வட்டி எடுங்க கொடுங்க, வட்டியால உங்களோட பிரச்சனை தீரும், வட்டியால இப்படி பிரயோஜனம், இப்படி நலவு, இப்படி முன்னேற்றம், இப்படி ஹைர், இப்படி பரக்கத், ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி பாருங்க. வட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் என்ற பேரை வச்சிருக்கிறாங்க. வட்டிக்கு வச்சிக்கிற பேர் இன்ட்ரெஸ்ட். இதுதான் உலகத்துல முக்கியமான விஷயம் இது. அதாவது கெட்டதுக்கெல்லாம் நல்ல பெயரை வச்சு அறிமுகப்படுத்துறது, கெட்டதுகளுக்கு நல்ல பெயர் வச்சு அறிமுகப்படுத்துறது. கெட்டதை கெட்டதா யாரும் எடுக்க மாட்டாங்களே, கெட்டத நல்ல பெயர்கள் வச்சு தான் உலகத்துக்கு இன்றைக்கு மார்க்கெட் பண்ணப்படும். அது ஷைத்தான் வேலை. ஷைத்தான் அப்படித்தான் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கணும் என்றது அவனோட நோக்கம். எனவே அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்து கிட்ட போவாதீங்க, வலா தக்ரப ஹாதி ஷஜரா ஃபதகூனா மின ஸாலிமீன். சொர்க்கத்தையே கொடுத்து தன்னை கையாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அவங்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சு அவ்வளவு சொர்க்கம் என்ன எப்படி, அதில் உள்ள இன்பங்கள் பாக்கியங்கள் எப்படி எல்லாம் கொடுத்து அல்லாஹ் ஒண்ட சொன்னா ஒண்ட செய்ய வேணும் என்றான். அது என்ன? இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிறாரு. இப்லீஸ் என்ன சொன்னான்? ஏன் தெரியுமா உங்களுக்கு இந்த மரத்துக்கிட்ட போவான சொல்லிருக்கி? இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டீங்கடா நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க, அல்லது நீங்க ரெண்டு பேரும் மலக்குமார் ஆகிடுவீங்க. அதனாலதான் இதை வேணும் என்று சொல்லிருக்கி. எப்படி அவன் எப்படி ஊசலாட்டத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினான்? கண்ணியமான சகோதரர்களே, அப்படியா கொண்டால் இப்படி அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க, கண்ணியமான சொர்க்கத்தை வெளியாக்கப்பட்டாங்க. அவன் சொன்னது இதை சாப்பிட்டா சொர்க்கத்தை நிரந்தரமா இருந்துருவீங்க, ஆனா அவனுக்கு தெரியும் அவன் நோக்கமே சொர்க்கத்தை இவங்களை வெளியாக்குறது. அதனால அவன் சொன்ன கருத்து என்ன, இதுல நலவு இருக்கு, செடிய மலர்ச்சி அவன் சொன்னான் இதுல நலவு இருக்கு, அதனால அதனால தை தடுக்கப்பட்டிருக்கு. இதே போல தான் மேலான சோதரே கருத்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அவன் சொன்னான், அவன் அல்லாஹ் பதுவா செஞ்சானே, லானத் செஞ்சானே, அந்த நேரத்தில் அவன் சொன்னான் எனக்கு ஒரு சான்ஸ் சொல்லுதா, யா அல்லாஹ் சந்தர்ப்பம் தான், உண்ட அவ்வளவு அடியார்களை வலிக்கெடுப்பேன், அவங்களை வலிக்கெடுக்கிறதுக்கு நான் கையாளுகிற முறை என்ன தெரியுமா, அவங்களுக்கு அலங்கரிச்சு காட்டுவேன், கெட்டத நல்லதாக அலங்கரிப்பேன், வலிக்கேத நேர்வழியாக அலங்கரிப்பேன், பாவத்த நன்மையாக அலங்கரிப்பேன், அழிவு நாசத்த முன்னேற்றம் வளர்ச்சியை போல அலங்கரிப்பேன். அப்படி அலங்கரிச்சு அவர்களை வலிக்கெடுப்பேன். எடுத்த வாக்குல வலிக்கெடுக்கிறது இல்ல, அலங்கரிச்சு காட்டி நல்லத போல காட்டி தான் அவன் வலிக்கெடுக்கிறதாக அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான். அதனால இந்த துனியாதாரிகள்கிட்ட கருத்து அது அவங்களுக்கு சரி, அவங்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்துல நம்பிக்கை இல்லை. நாங்க ஆகிரத்தை நோக்கமா வச்சு வாழ்றவங்க, அல்லாஹ்வோட பொருத்தத்தை நோக்கமா வச்சு வாழக்கூடியவங்க தான் முஸ்லீம்கள். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எப்பையும் நாங்க குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகள் அடிக்கடி கேட்டு கேட்டு விளங்கி விளங்கி தெளிவில்லைண்டா தெளிவுகள் எடுத்துக்கொண்டு அதே அடிப்படையில போனமேண்டா நூற்றுக்கு நூறு வெற்றியே வெற்றி தான், தோல்வியே கிடையாது. லாபம் வந்தாலும் வெற்றி, நஷ்டமானாலும் வெற்றி தான், அதுதான் இஸ்லாத்தில் உள்ள சிறப்பு. வந்தாலும் வெற்றி, போனாலும் வெற்றி. சில நேரம் இங்க அது எங்களுக்கு நஷ்டம் மாதிரி ஏற்படேலும், ஆனா இங்க அந்த நஷ்டத்தை சேர்த்து அங்க தருவான். அதுதான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. ஒருத்தர் துஆ கேட்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நபி சொன்னாங்க ஹதீஸுடைய கருத்து, கேட்டா கிடைக்கும். அல்லாஹ் ஏந்தின வெறும் கைய, ஹதீஸ்ல வந்திருக்கு வெறும் கையாக அல்லாஹ் விட மாட்டான். சிஃப்ரான் என்ற வார்த்தை வந்திருக்கு, சிஃபர் என்றது சைபர், அது அரபு வார்த்தை, அது சைபர் என்றது அரபு வார்த்தை, சிஃபர்ல இருந்துதான் சைபர் வந்திருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒன்று கேட்டது உடனே கிடைக்கும். நாம் ஒன்ன கேட்டிருப்போம், ஏதாவது எங்களுக்கு தேவையான உண்டு, அதை எங்களுக்கு பொருத்தமாய் தான் அல்லாஹ் தருவான். சில நேரம் கேட்டது பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறொண்ட தருவான், வேறொரு நலவை தருவான். சரி, அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு வர இருக்கிற ஒரு சோதனைய எங்களோட துவாவுடைய பரக்கத்தால் எல்லாம் தட்டி விடுவார். கண்ணியமான சொல்ல, இது ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு பதில் ஆகிரத்தில் எல்லாம் தருவார். சொர்க்கத்தில் இந்த துவாக்கு பதில் கிடைக்க வேண்டாம் வந்து அங்க போயிட்டு மனிதன் யோசிப்பானாம், உலகத்துல இந்த ஒரு துவாவும் கபூல் ஆகாம எல்லாமே இங்க கிடைச்சிருந்தா நல்லமே, மனிதன் இயல்பு அப்படிதான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க மனம் தளர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, யக்கீனோட உறுதியோட புத்திவாதத்தோட வைராக்கியத்தோட தொடர்ச்சியா செய்ய கொல அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் சில முயற்சிகள் எங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கிறான் மேலான சகோதரர், அது எங்கட சக்திக்கு உட்பட்ட முயற்சியை தான் எதிர்பார்க்கிறான், எங்களால் ஏழுமானத்தை தான் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு எல்லாம் எங்கட முழு ரகசியமும் தெரியும். நாங்க என்னத்தை நினைக்கிறோம், என்னத்தை யோசிக்கிறோம், எங்களுக்கு எது விருப்பம், எது விருப்பம் இல்ல, இவன் எதிர்பார்ப்பு எப்படி என்று அவ்வளவையும் அல்லாஹ் அறிஞ்சவன். என்ன எல்லாத்தையும் படைச்சவன் அவன். எங்கட யோசனை, எங்கட கவலை, எங்கட சந்தோஷம், எங்கட ஆசைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சான். அதன் அவன் தான் எங்களை வச்சிருக்கிறான். எங்களைய குற்றங்கள் பாவம் செய்யக்கூடியவங்களா படைச்சது அவன். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அப்படி தவறு செய்த தன்மையை வச்சு மன்னிப்பு என்று கேட்க செல்றான். அவ்வளவு தான், நீ தவறு செய்தவன், உன்னையால தவறு நடக்கேலும், குற்றங்கள் தாராளமா நடக்கேலும், பாவங்கள் பெரிய பாவங்கள் நடக்கேலும், பிரச்சனை இல்லை. நீ அந்த புனையால் அப்படி நடந்தா நீ இந்த பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஒரு சின்ன ஒரு முயற்சியும் அந்த முயற்சியை எதிர்பார்க்கிறான். இது பாவம் செஞ்சு செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லி சொல்லி பாவம் செய்தார். அந்த அதுக்கு மன்னிப்பு இல்லை, அப்படி மன்னிப்பு இல்லை, அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அப்படி எங்கேயும் வந்து இல்லை. அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் கிருபை உள்ளவன் என்று சொல்லி சொல்லி எல்லா பாவத்தையும் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த அவருக்கு மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு யாரு தௌபா செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ் அவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்றார். அப்படிதான் ஹதீஸ்ல வந்து குர்ஆன் சொல்லுது. இவர்கள் உள்ள உருவோனும், இவர் செஞ்ச தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் இவர்கள் நினைவு வரணும், இவருக்கு அதை நினைச்சு உள்ள வருத்தம் அடையணும், உள்ளத்து ஒரு வேதனை ஏற்படணும், ஒரு கவலை வரணும், உள்ள உருவோனும், இப்படி எல்லாம் செஞ்சிட்டனே, இப்படி எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறனே, யாருக்கும் தெரியாம செஞ்சிருக்கிறனே என்று உள்ளங்கள் உருகி சும்மா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். பாவம் நினைவு வருது, உள்ளம் உருகுது, ரெண்டு சொட்டு கண்ணீர் வடியுது. இவர் அங்கனைக்கு அந்த இருந்து கொண்டே யோசிக்கிறார், இதுக்கு பின்னால் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, இதோட பாவத்தை நிப்பாட்டி கொள்ளணும், அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிக்கணும் என்று கையேந்தி எல்லாம் துவா கேட்க இல்ல, கிபிலாவெல்லாம் முன்னோக்கி ஒழுவெடுத்துக் கொண்டு எல்லாம் கேட்க இல்ல, ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதோ அவர் அந்த யோசனையோட இருக்கவும் இல்லை, திடீரெனு தான் பாவத்துல யோசனை வந்துச்சு. அப்படி ஒரு யோசனை வந்து உள்ள முருகி இவரது கண்ணில இருந்து பாவம் செய்யக்கூடாது, சௌவாசி அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்ற அந்த அந்த சிந்தனையோட ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சாலே அவர் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சு. அதுதான் தௌபா என்ற அந்த தௌபா பொழிவிக்கிற அமைப்பு ஒன்று இல்ல, அது சும்மா எங்களைய இந்த எங்களுக்கு ஒரு முறைய சொல்லி தரவே தெரியாத கூட்டமும் இருக்கே, பாவம் செய்ய தெரியும், தௌபா செய்ய தெரியும், செஞ்ச பாவத்துக்கு அதர் பொறுப்பு இல்ல, அவர் சொல்லி சொல்லி தாரத்துக்கு அவங்க அவங்க செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க அவங்களோட தனிமைகள், அவங்க அவங்களோட இரவுகள், அவங்க அவங்க வெளிநாட்டுல போட்ட கூத்துகள், செஞ்ச பாவங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மறைச்சு செஞ்ச பாவங்கள் அத எனக்கு தான் தெரியும். அதனால 27ல இந்த தௌபா பொழிவிக்கிறேன்னு ஒரு முறை இருக்கிறே, அது அந்த காலத்துல என்ன செலவுல தௌபா செஞ்சு கூட தெரியா, எப்படி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தெரியா, அத ஏண்ட கருத்து அப்படியே எந்த நாள் செஞ்சு கொண்டு சின்ன பிள்ளைக்கு மாய் செஞ்சு கொண்டிருக்கிறது அல்ல, முறை மக்களுக்கு நல்ல அந்த விளங்கப்படுத்தி சௌபாயண்டாயிருத்தான் இப்படித்தான் செய்யணும், இப்படி செஞ்சாவே உங்களோட எல்லா பாவத்தையும் எல்லாம் மக்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டே அவங்களே பழக்கணும். எங்கடா உங்கள்ட நிலைமை எப்படி ஏண்டா எல்லாம் சொல்லிக் கொடுக்கும், சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லிக் கொடுத்து சொல்லி எவ்வளவு நாளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தனித்தனிய கேளுங்க, தனித்தனிய கையேந்தி அல்லாட்ட மண்டாடுங்க, கண்ணீர் வடிச்சு கேளுங்க, கூட்டத்தோட இருக்கக்கூட சில நேரம் அழுக வராது, கிட்ட இருக்கிறவன் பார்த்துக் கொண்டிருப்பான், அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே, நான் அழுது அவன் என்ன தனி யோசிப்பானே, சைத்தான் அங்கனுக்கே வந்துடுவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்கட ரகசியம் ரப்போட, எங்கட எல்லா விஷயங்களும் அவனோட, அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தௌபா என்றது ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கிறான் தௌபா. தௌபா பாவம் இவ்வளவு பெரிய பாவத்தை அல்லாஹ்க்கு மாத்தமான வேலையை செஞ்சு அதுக்கு தௌபா செய்யறதுக்கே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு முறையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இல்லை, அப்படி ஒன்று இல்லை. நான் இப்ப சொன்ன மாதிரி தான் தௌபா, உள்ள முருகி கண் கலங்கி உள்ளத்தால வேதனைப்பட்டு இன்றையோட நான் பாவம் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாவே மன்னிச்சிடும். அவ்வளவு லேசாக்கி வச்சுங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனே அல்லாஹ் சொல்றான், நீ உன் பூமியிலிருந்து வானம் வரைக்கும் வானத்துல மேகம் வரைக்கும் நீ பாவங்கள் அவ்வளவு நிறைய செஞ்சு எனக்கு மன்னிப்பு கேட்டா உன் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சேன். உலகத்துல இருக்கிற மண்ணுடைய அளவு மண்ண நெருக்கால கேளாதே, அவ்வளவு பாவம் செஞ்சு நீ எனக்கு மன்னிப்பு கேட்டா இணை வைக்காத நிலைமையில என்னை சந்தித்தால் இந்த மண்ணுடைய அளவே மன்னிப்பை தந்துடுவேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முபாரக்கான ஒரு மாதத்தை தந்து அதுல மன்னிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் விசேஷமா வச்சிருக்கிறான். அந்த நடுப்பகுதியில தான் நாங்க இருக்கிறோம். நாள்கள் வேகமா போகுது, சும்மா எங்கட வளம பேச்சுமாய் பாருங்களே, நோம்பு வந்தமா எப்படி ஸ்பீடா போகுது, இது வளம கதை, இது வளமையா சொல்றது, இதை சொல்லி சொல்லி இது வேலை இல்ல, நாள் விதியும் அந்திப்படும், அது நாள் போகும், மாசம் முடியும், வருஷம் முடியும், மவுத்து வரும், அதுதான் நடக்க போகுது. அதனால நான் எந்த அளவு இந்த நேரங்களை கொண்டு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கிறேன், இப்ப இன்னைக்கு நோம்பு எத்தனை யோசிங்க,
இதுவரைக்கும் இந்த நோம்ப நான் எந்த அளவு பிரயோஜனப்படுத்திக் கொண்டேன், எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்து கொண்டேன், எந்த அளவு இந்த அஞ்சு நேர தொழுக, இந்த குர்ஆன் திலாவத், இந்த சதக்கா ஜகாத்துகள், நன்மையான காரியங்கள், இந்த தராவீஹுடைய தொழுகைகள், இதுல எவ்வளவு நான் கவனம் செலுத்தினேன். அதனால யாரையும் நாங்க குறை சொல்லி வேலை இல்லை. ஏன்னா அவங்க அவங்களோட சக்கராத் அவங்க அவங்களோட, அவங்க அவங்களோட கபூர் அவங்க அவங்களோட, கியாமத்துல பட்டோல அவரோட தான், அவரோட கையில தான் கொடுக்கப்படும். ஏண்டைய தூக்கி மனைவி கிட்டையோ மனைவிடைய தூக்கி ஏண்ட கையில தார இல்ல, அவங்க அவங்களோட கையில தான். வாசி பாருங்க, நீங்க செஞ்சது தான் இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன், நீங்க முடிவு செய்யுங்க. அதனால எல்லாம் தனியத்தான் எங்கட விஷயங்கள் ஆசிரத்துல இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி பிறந்தீங்களோ அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாள் பறந்தும் மிஸ் பண்ணிட்டு சும்மா கை செய்தப்படுற கூட்டத்தில் ஆகக்கூடாது. அதுதான் அதுதான் செலவுங்களோட விஷயம். சந்தர்ப்பம் இருக்க போல பிரயோஜனப்படுத்திக் கொள்ற இல்ல, வாய்ப்பு இருக்க போல அதை பாவிச்சு கொள்ற இல்ல, அதற்கு அது எதையாவது யோசிச்சு யோசிச்சு நேரத்தை காலத்தை கழிச்சுட்டு அது பொருள் கை சேதப்பட்ட என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தீன லேசாக்கி தந்திருக்கிறான், அமல் இபாதத்துகளை லேசாக்கி தந்திருக்கிறான், அதிகமான நன்மைகளை அள்ளி கொற்ற மாசம் ரமலானுடைய மாசம். சந்தர்ப்பத்தை வீணாக்கிராம நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அடுத்த முக்கியமான விஷயங்கள், இந்த ரமலான்ல சில விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஜகாத். ஜகாத்ல எங்கட ஆட்கள் அதிகமா கொடுக்கிறது ரமலான்ல தான் ஜகாத். உண்மையிலே ஜகாத் என்றது நோம்புல அல்ல, கடமையானது. அது நோம்புல தான் கொடுக்கணும் என்றதும் இல்லை. மக்கள் வளமையாக்கி கொண்டாங்க ரமலான்ல. காரணம், நோம்புல கொடுத்தா செய்த நன்மைக்கு ஒரு பர்லுக்கு 70 பர்களுடைய நன்மை கிடைக்கிறது ஹதீஸ்ல வந்திருக்கு. அதனால தான் ஜகாத் என்றது பரலான அல்லாட ஒரு கடமை. அதை நோம்புல அதை செஞ்சா 70 பர்களுடைய நன்மை கிடைக்குமே, அதுக்காக தான் நோம்புல ஆட்கள் கொடுக்கிறாங்க. ஏன்னா ஜக்காத்துடைய தேவை உள்ள மக்கள் நோம்புல மட்டுமல்ல இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க, அது ஏதோ ஒரு இடையில ஒரு காலத்துல அவர் ஒரு மிஸ்கீன், அவர் ஒரு ஃபக்கீர், அப்படி ஒரு கேட்டகரியில ஜக்காத்துக்குரிய ஆள், அதுக்கு ஒரு 1 லட்சம் தேவைண்டா, நீங்க நோம்புல வாங்கன்னு சொல்லதே. அத அவருக்கு அந்த நேரத்தை தான் கொடுக்கும். சதக்கால கொடுக்க மிச்சம் நல்ல, எனக்கு சதக்கால கொடுக்கிற அளவுக்கு இல்ல, ஜக்காத்துல இருந்தா ஏழும், ஜக்காத்துல ஏழும் என்றால் ஜக்காத்துல கொடுங்க, உட்படுத்துங்க. ஜக்காத்த வார நோம்புக்கு கொடுக்கிற ஜக்காத்த இப்ப கொடுக்கலும், இந்த வருஷம் ஜக்காத் கொடுத்து முடிஞ்சி, பல நோம்போட எல்லாம் கொடுத்து முடிஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் அடுத்த ஜக்காத் அடுத்த நோம்புக்கு தான் வரும். எனக்கு ஏழும் வார வருஷத்துல கொடுக்கிற ஜக்காத்துல கொடுத்து கொண்டு போகேன். சதக்கால ஏலாட்டி கொடுங்க ஜக்காத்துல. செலவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஜக்காத்தாலே தான் செய்ய பார்க்கணும். சதக்கால செய்யறதையும் ஜக்காத்தால தான். அந்த ஜக்காத் கொடுத்தே ஆகணும். அது உங்களோட சொத்து செல்வத்தில் இருக்கிற ஊத்த கூப்ப, தெளிவா சொல்றேன், அது கொடுத்தே ஆகணும். அதுல எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை, அதுக்கு பொதுவான அமைப்புல மன்னிப்புகள் இல்லை, கொடுத்தே ஆகணும். அதை கொடுக்க இல்லைண்டா உங்களோட மக்க சொத்தை எல்லாம் சேர்த்து அழிக்கும். அது சொல்லுவோமே நாங்க, அந்த அவிஞ்ச தக்காளி கவுண்ட் இருந்தா அது மக்கள் எல்லாத்தையும், அது அசீத் மக்கள் உள்ளப்பட்ட எல்லாம் பழுதா போற மாதிரி ஹதீஸ்ல அப்படிதான் வந்திருக்கு. யார் அவருடைய சொத்துடைய பணத்துடைய ஜக்காத்த கொடுத்துட்டாரோ, சொத்து செல்வத்துக்கு வர இருந்த அழிவு நாசம் அந்த ஜக்காத்தோடய போயிட்டேன்னு சொன்னாங்க. கடல்ல அல்லது கரையில சொத்து செல்வத்துக்கு அழிவு வருவதேடா, ஜக்காத்த நிறைவேற்றாதனால தான் வருவது என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த ஜக்காத்தால அல்லாஹ்க்கு எந்த பலனும் இல்லை. அல்லாஹ் இந்த கடமைகள் எங்களுக்கு கடமையாக்கினது எங்கட பாதுகாப்புக்கும், எங்கட சொத்து செல்வங்கள்ட பாதுகாப்புக்கும், எங்கட சொத்து செல்வங்கள்ட முன்னேற்றத்துக்கும் வணக்கத்துக்கும் தான் கடமையாக்கினான். அதை விளங்கினா சரி. நிறைய பேர் இந்த ஜக்காத்தை ஒழுங்கி விளையாடுறாங்க. நான் விளங்குற மாதிரி சொல்றேன், அவங்க ஜக்காத்தை தப்பி கொள்றதுக்கு வழி தேடுறாங்க. அதுக்கேற்ற மௌலை மாத்த போயிட்டு பத்துவா கேட்டா அறக்குறை கேட்கிட்ட கேட்டா அவர் இனி அது மாதிரிதான் பதில் தருவார். அதனால நீங்க பத்துவாக்கள் கேட்க போல, சட்ட திட்டங்களை கேட்க போல, தகுதியான நல்ல ஆழமான அறிவுடைய தக்வாவுடைய ஆகிரத்துடைய உலமாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு கூட்டம் இருக்கிறாங்க, உலமா துனியா உலமா உலாகிறார், துனியாவுடைய உலமாக்கள் ஆகிரத்துடைய உலமாக்கள். ஆகிரத்துடைய உலமாக்கள் கிட்ட உங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்களை கேளு, அப்பதான் சரியானதை சொல்லி தருவார். மகப்பத்தி இல்லாம போட்டும் பிரச்சனை இல்ல, அவர் எதையே வெறுக்கட்டும் பிரச்சனை இல்ல, அவர் எனக்கு தர ஹதியாக்களை தராம இருக்கட்டும் பிரச்சனை இல்ல, அல்லாஹ் சட்டத்தை சொல்லித்தான் தீருவேன். அதுதான் தேவை, அதை கொண்டு தான் அல்லாட உதவி கிடைக்கும் எங்களுக்கு. அதனால ஜக்காத்ல இருந்து நலூரத்துக்கு தப்புறத்துக்கு வழி பார்க்காம இன்னும் இன்னும் கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கும். ஜக்காத் கடமையானவங்க கட்டாயம் அவங்களோட ஜக்காத்து உரிய காலத்திலே கொடுக்கணும். இப்ப நாங்க சில நேரம் செக்க போட்டு கொடுக்கிறோம், ஜக்காத் நோம்புல தான் எங்க டைம் செக்க கொடுக்கிறேன் ஜக்காத்துக்கு, அது ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த செக் டேட். அப்ப நான் அதை உடனே கேஷ் ஆக்கணுமா? ஏலாதே பேங்க்ல போயிட்டு கொடுத்தா உடனே சலி தர மாட்டானே, அது கேஷ் ஆக போகுது 2 மந்த்ஸ்க்கு பின்னால. அப்ப இவர் ஜக்காத்து கொடுக்கிறார், 2 மாசம் பிற்படுத்தி கொடுக்கிறார். சட்டப்படி பார்த்தா நாங்க யோசிப்போம், எல்லாருக்கும் நல்லா விளப்பத்தை தந்திக்கிறானே. அப்படி இல்ல, கேஷ் செக் கொடுக்கறீங்க பிரச்சனை இல்ல, மாத்திக்கொள்ளேன். அப்படி இல்லாம பிற்படுத்தி டேட் செக் கொடுக்கறதே அது பொருத்தம் இல்ல, முறை இல்ல. ஜக்காத்த பிற்படுத்துறார், ஜக்காத்தை முற்படுத்த அனுமதி இருக்கையோ இல்லையா, பிற்படுத்த அனுமதி. அதனால வேளாண் சொல்லி ஜக்காத்துடைய விஷயத்தை முழு கவனம் செலுத்தணும். அடுத்த விஷயம், எங்களோட எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க, கொடுக்கல் வாங்கல் சாமான எடுத்துக்கொண்டு போனாங்க, கடலுக்கு லாஸ் ஆகிட்டார், நஷ்டவாதியா போயிட்டார், இல்லாமல் ஆவிட்டார், அவருக்கு 4 பேர் ஏதோ ஊத்திட்டாங்க, மோசடி செஞ்சிட்டாங்க, இவர் நல்ல ஆள் தான் நல்ல ஆள், ஆனா இவர்கிட்ட இதை எடுத்தவங்க அவங்க ஏதோ மோசடி செஞ்சிட்டாங்க, இந்த மனுஷன் அப்பாவி மனுஷன், வேற வழி இல்லை. இவர் எங்களுக்கு கடன் தர இருக்கு, எங்களுக்கும் பொதுவா 5 லட்சம் வச்சுக்கோங்களே மொத்தமா மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டம், அது அந்த கெபாசிட்டியில நாங்க இல்ல. சரி, அப்படி இல்லையா, இப்ப இவருக்கு என்ன செய்யணும்? ஜக்காத்துல ஏழும் சும்மா நாங்க கணக்க போட்டுக்கொண்டே இவர் 5 லட்சம் தரீங்க அதை மன்னிச்சாச்சு அப்படி என்ன எழுதி கொண்டு போக இயலாது. அவரை கூப்பிட்டு வாங்க, நீங்க எனக்கு 5 லட்சம் ஜக்காத் தர இருக்குது, இந்தாங்க நீங்க என்ன ஜக்காத்தை தரணும், அது உங்களோட கடமை, நீங்க இப்ப கடனாளி ஆயிக்கிறீங்க, ஏதோ ஜக்காத்தை உங்களுக்கு தாரன், நீங்க எனக்கு தர வேண்டிய கடனை தந்துருங்க. இப்படித்தான் முறை, சரியான முறை. அதுல உங்களுக்கு ஏதாவது சரி, 5 லட்சத்தை நான் ஒரு 50,000 அல்லாவுக்காண்டி விட்டு கொடுக்கிறேன், 4.5 லட்சம் நீங்க எனக்கு தரணும் என்ற அடிப்படையில செய்யலாம். அந்த மனுஷன் உண்மையிலே கஷ்டவாளி, அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவர், அவர் 5 லட்சம் உங்களுக்கு தர இருக்கி, நீங்க ஒரு 6 லட்சத்தை கையில கொடுங்க, கொடுத்து செல்லுங்க, ஏழு வேண்டாம், 1 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, மக்கி 5 லட்சம் ஏன ஜக்காத் அதை தந்தது. அந்த மனுஷனுக்கும் அவரு ஜக்காத்துக்குரிய ஆளே, இப்ப கஷ்டத்துல இருக்கிறாளே, அவருக்கும் கொடுக்க ஜக்காத். உங்களோட ஜக்காத் ரிட்டர்ன் வந்த உங்களோட கடன் வந்த மாதிரி இருக்கும், அவரை கடல்ல இருந்து கலட்டி விட்ட மாதிரி இருக்கும், அவருக்கும் ஏதாவது ஒரு ஹக்கு போனமா இருக்கு. அல்லாஹ் சந்தோஷப்படுவார், அல்லாஹ் சந்தோஷப்படுவார். இத மாதிரி ஜக்காத்துடைய விஷயத்துல யோசிச்சு நாங்க சட்ட திட்டங்களை விளங்க ஏண்ட ஆசை, நான் எப்பயும் விருப்பம், எவ்வளவு காலமா எங்கள்ட்ட இங்க பஜார்ல ஒரு ஃபத்வா சென்டர் வந்து அமையணும், தகுதியான உலமாக்கள் ஒரு 3 பேரை வைக்கணும், நல்ல சம்பளம் கொடுக்கணும், வெள்ள 10 மணில இருந்து 5 மணிக்கு மட்டும் அந்த உலமாக்கள் இங்கே இருக்கணும். பஜார்ல உங்களோட யாவரம் இதோட சம்பந்தப்பட்ட எல்லா விளப்பம் உள்ள உலமாக்களா இருப்பாங்க அவங்க, அது ஜெமியாவோட வரையணும் என்ற மிச்சம் சிறப்பா இருக்கும். நாங்க இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். எவ்வளவு பேர் விளப்பம் இல்லாம வியாபாரம் செய்யறாங்க, எவ்வளவு சாமான் அழப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு விளப்பம் இல்லை, கேட்க தெரியா, கேட்கறதுக்கு இடம் ஒன்று இல்ல, ஏற்பாடு ஒன்று இல்ல. அப்ப பொறுப்புகள் வைக்கிற நாங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். மேலான சகோதரர்களே, என்ன உள்ளத்துல ஒதுக்கிற சத்தம் நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு அமானிதம் என்ற அடிப்படையில சொல்றேன். பொறுப்புகள் இருக்கிறவங்க இதை பத்தி கட்டாயம் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். பொறுப்புகள் இருக்கிறவங்க எங்கட துணியாவை யோசிக்கிற மாதிரி, எங்கட யாவரத்தை யோசிக்கிற மாதிரி, உலக விஷயங்களை யோசிக்கிற மாதிரி, அதனுடைய முன்னேற்றத்துக்கு முயற்சிக்கிற மாதிரி, தீனுடைய முன்னேற்றங்கள் என்னையால அல்லாஹ் நாலு நல்ல காரியத்தை செய்யணும் என்ற கபருக்கால் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். சதக்கா ஜாரியா தொடர்ச்சியா நன்மை கிடைக்கிற வேலைகள் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது. யோசிச்ச மேலா இதனாலும் எல்லாரும் செய்தே செஞ்சு கொண்டிருக்கிறது அல்ல, அதுபோல செய்யுங்க. அதோட இன்னும் புதிய யோசிங்க. எவ்வளவோ இருக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல செயல்கள், அதுக்குள்ள ஏற்பாடுகள் தகுதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அதுக்குள்ள தந்திருக்கிறாள். வேலை ஒன்று துப்பரவா முறையா கணக்கு வழக்குகள் செய்யறவங்களும் நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க, மக்கள் அள்ளி தருவாங்க, அவங்க கையில ஒப்படைப்பாங்க. இவங்கள்ட்ட கொடுத்தா பார்க்க தேவையில்லை, வேலை துப்பரவா நடக்கும், கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா இருக்கும். இந்த பொது வேலைகள் வைத்த வழக்கத்துக்குள்ளது அல்ல, பொது வேலைகள் மதரசா வைக்கலும் பள்ளியா இருக்கேலும் பவுண்டேஷன்களா இருக்கேலும் எதுவா இருந்தாலும் அது மிச்சம் பேணுதலாக மிச்சம் கவனமாக பொது சொத்துல நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அப்பதான் அந்த இடங்களுக்கு அல்லாட உதவி அவங்களுக்கும் கிடைக்கும். பொது சொத்துல ஒருத்தர் எவ்வளவு பேணுதலா இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வார். இது நான் பொதுவா சொல்றேன். என்ன இந்த மஸ்ஜிதுக்கு பத்தாயிரத்துக்கு மேல மக்கள் ஜும்மாக்கு வராங்களா, அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வருதே, ஒரு செய்தி தான் நான் கொடுக்கிறேன். அதனால மேலான சகோதரர்களே, வரக்கூடிய காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் என்னோட ட்ரஸ்டி போர்டுகள்ல இருக்கிறவங்க அல்லாஹ் போதுமான அல்லாஹ் இவங்க எல்லாரையும் கபூல் செய்யணும். நல்ல வேலைகள் எங்கட பஜார் முழு உலகத்துக்கு முன்மாதிரியான பஜாரா இருக்கணும். எங்கட கொழும்பு பஜார் இந்த மஸ்ஜித் முழு உலகத்துக்கு முன்மாதிரியான மஸ்ஜிதாக அமையணும் என்பது எங்களுடைய ஆசை. ஏழாம இல்ல முயற்சி செஞ்ச வேண்டாம், மஷூராக்கள் பண்ணி திட்டமிட்டு நிறைய வேலை செய்ய அல்லாஹ் உதவி செய்வான். அடுத்த முக்கியமான விஷயம், வேளாண் சகோதரர்களே, ஜக்காத்துல பலர்கள் விக்கிர நோக்கத்தோட காணிகள் வாங்கி வச்சிருக்கிறாங்க, வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஓட்டுற வாகனம் அல்ல, ஓட்டுறதுக்கு மூணு வாகனம் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து இல்ல, விக்கிரத்துக்கு என்று வாங்கி வச்சிருக்கி. நல்ல விலை வந்தா வேறு விற்பார், காணி வாங்கி போட்டிருக்கிறாங்க விக்க, அந்த அதுக்கெல்லாம் கட்டாயம் ஜக்காத்து இருக்கு. வெறுமனே லேண்ட் பிசினஸ் பண்றது ஜக்காத்து இல்லையா, அப்ப செலவு கேட்கிறாங்க, அதே என்ன அதுக்கும் ஜக்காத்தா கேட்கிறாங்க, கட்டாயம் இருக்குது ஜக்காத். ஏன்னா வியாபார நோக்கத்தோட அவங்கட இவங்கட கையில சல்லிய கொடுத்தா இன்றைக்கு அது நம்பிக்கை இல்ல, காணி வியாபாரம் லேண்ட் பிசினஸ் தான் நல்லம் என்ற யோசனையோட பலர்கள் காணிகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஜக்காத்துல கணக்கு பார்த்தே ஆகும். அப்படி எல்லாம் சரியா ஒவ்வொருத்தரும் ஜக்காத்த கணக்கு பார்ப்பாங்கடா, எங்கட இந்த ஜக்காத்துட மக்கள் இந்த வறிய மக்கள்கிட்ட பிரச்சனையை முடிக்க அதோட கண்ணியமான சவால். அதனால அது கட்டாய கவனத்தில் கவனத்தில் தோணும். அடுத்த முக்கியமான விஷயம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க ஜக்காத்து தகுதியானவங்க தான் 99.9% நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க அதிகமானவங்க ஜக்காத்துக்கு தகுதியான, எங்க கடையில வேலை செய்யறாரு 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. ஜக்காத்துக்கு தகுதி இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதுல 1-2 பேர் இருக்கணும் சில நேரம். அவங்களோட எல்லா நிலைமையும் நாங்க விலகிக் கொள்வோம். நீங்க கொடுக்கற 60,000 அவர் வீட்டு கூலி வீட்டுல இருக்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன ஊடொண்டே 25-30,000 இல்லாம கூலி இல்ல, அதுவும் எங்கேயாவது ஒரு மூலையில உள்ள ஊடாகிக்கும். அப்ப இவர் 60,000 மாசம் 30,000 அதுக்கும் கொடுத்து இவர் 30,000 குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துறது, செலவுகள் எவ்வளவு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நாங்க வெளியில உள்ளவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறோம், எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஜக்காத்துக்கு 100-100 தகுதியானவங்க அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உள்ளங்கள் வேதனைப்படுவது. ஹஜியார் அங்க கொடுக்கிறார், இங்க கொடுக்கிறார், அப்படி எல்லாம் செய்யறாரு. எங்கட்ட நிலைமை இப்படி ஹாலாத் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு உழைச்சி தாரவங்க, உங்களுக்காக கஷ்டப்படுறவங்க, அவங்களும் நம்பிக்கையா முறையா நடந்து கொள்ளணும். அவங்களோட பொறுப்பு வேற, அது தனியா பேசப்பட வேண்டிய விஷயம். வேளாண் சொல்ல அவங்களோட அவங்க ஜக்காத்துக்கு தகுதியான. அதனால நான் முந்தைய ஞாபகப்படுத்திக்கிறேன், உங்களோட போனஸ் வருஷத்துக்கு ஒரு ஹக்கொண்டு கொடுப்பீங்களே, அந்த போனஸ் ஜக்காத்தா பாவிக்காதீங்க. ஜக்காத்தால உங்களோட போனஸ கொடுத்துடாதீங்க, போனஸ போனஸா கொடுங்க. ஜக்காத்து ஒரு வெளியுள்ள உத்தரவு கொடுக்கிற மாதிரி ஜக்காத்த கொடுத்துருங்க. அவருக்கு நான் உங்களுக்கு இவ்வளவு தாரம் தானே, சம்பளம் இவ்வளவு, போனஸ் இவ்வளவு, அதோட இன்னும் இவ்வளவு, அதெல்லாம் வச்சு வேலை வாங்கல அவர்கிட்ட. அதான் நியாயம், அது குற்றம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சிலவங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றாங்க கமிஷன் தாரன், சின்ன சம்பளத்தை கொடுத்து உங்களுடைய யாவரத்துக்கு ஏற்ற மாதிரி கமிஷன் தருவன். அவரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது வார கஷ்டமர பேசி கதைச்சி ஒரு சாமான எடுக்க வந்தவரை மூணு சாமானத்தை விற்று கமிஷன் அவர் கணக்கு போட்டு வச்சிருக்கிறார், எனக்கு மாசம் இவ்வளவு கிடைக்கும். அதை கொடுக்கவே இல்லை. அநியாயக்காரர்கள். எந்த ஒஸ்மார் இப்படி நடந்து கொள்றாங்களோ அவங்களோட தொழில் யாவர்த்த பறக்கத்தை எதிர்பார்க்கலாம். பறக்கத்து என்றது கண்ணுக்கு விளங்காத உண்டு, அது நூத்துக்கு நூறு அல்லாத புறத்திலிருந்து வரக்கூடிய உண்டு. வேற பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கும், வேற வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கும். எங்கேயாவது ஒரு வழியில உடைச்சுட்டு கொண்டு போகும் இவர்கள் சம்பாதிப்புகள், ஏதாவது ஒரு சோதனைக்கு மாட்டிக்கொள்வார். அல்லாஹ் பாதுகாப்போம், அல்லாஹ் யாருக்கும் அப்படி நடத்தக்கூடாது. இந்த ஜும்மாக்கள் பயான்கள் அல்லாஹ் ரசூலுடைய சகல புத்திமதிகளும் எங்கட பாதுகாப்புக்கும் எங்கட நலவுக்கும் எங்கட முன்னேற்றத்துக்கும் தான். அதுக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு அதுக்கு பின்னால நாங்க அல்லாஹ்க்கு குறை சொல்லி வேலை இல்லையே மேலாக. அதனால கட்டாயம் தனக்கு கீழே உள்ளவரோடு எப்படி நடக்க சொன்னாங்க, நீங்க சாப்பிடுறத சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத உடுக்க கொடுங்க. இன்றைக்கு அவரை உங்களுக்கு கீழே இருக்கிறார், அல்லாஹ் நாடினா அவருக்கு கீழே உங்களே அல்லாஹ் ஆக்கும். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, உங்களோட சகோதரர்கள் உங்கள்ட்ட வேலை செய்யறவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான சகோதரர்களே, நிறைய தேவையில இருக்கு, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கொடுக்கிற யாராவது ஒத்தரோட பேசி பாத்தீங்கன்னா விலங்கு அவருக்கு விடிஞ்சா அந்தி பட காட்டி கால் தான், எங்கட இந்த பிரச்சனை, உட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஒத்தரால குறிப்பிட்டவங்களால எவ்வளவு தான் செய்யலும். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்த வேண்டாம், நிறைய நல்ல வேலைகள் செய்யலும். அடுத்தது யாவரங்கள்ல முறைய சிலவங்க நினைக்கிறாங்க, இந்த இப்படி செஞ்சா தான் கூட சம்பாதிக்கணும், இன்னொத்த யாவரத்தை பறச்செடுக்கிறது. ஒருவர் சாமானத்தை வாங்கி கொண்டு ஒரு இடத்துல போறாரு, ஒரு இன்னொரு கடையில் நிற்கிறார், கேட்கிறார் இது என்ன இவ்வளவுக்கு வாங்கினீங்க, 3000 ரூபாய்க்கு வாங்கி, அல்லாஹ் கூட கொடுத்து எடுத்துட்டீங்க, 2000 ரூபாய்க்கு எனக்கு தெரிவிக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்க, அதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து சாமானம். இவர் நினைக்கிறார், இந்த முதலாளி இவர் நினைக்கிறார், இப்படி யாவரம் செஞ்சு நல்லா சம்பாதிக்கலுமே, நாசத்துக்கு வலிய செய்கிறார், மண்ணை பூட்டி கொள்றார். விளங்குற மாதிரி சொல்றேன், அவர் தான் இவர் முன்னேற்றத்துக்கு வழி செய்ய இல்ல, இவர் அழிவுக்கு வழி செய்கிறார். எங்களுக்கு நல்ல ஹதீஸ் எவ்வளவு தெளிவா வந்திருக்கு, ஒரு யாவரம் ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்றா எங்களுக்கு விளங்குது, அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எட்டேல கூட இல்லாது, அவர் பேசி எடுத்தா சரி எடுக்க இல்லை என்று விளங்கினாத்தான் எனக்கு வைத்து அவரோட பேசி கல்யாணமா இருந்தார். ஒரு மாப்பிள்ள ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு விளங்குது இவர் நல்ல ஒரு மாப்பிள்ளை உண்டு, இவர் இடையில பேசி கொத்தி எடுக்க அனுமதியே இல்லை, ஹராம் அப்படி செய்யறது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவன் பௌத்தில் அடிச்சு இவனுக்கு புளிய வெட்டி அவனை மாட்டி கொடுத்து இவனை சிக்க வச்சு நாங்க முன்னேறணும் நினைக்கிறது இருக்கிறே, இது கியாமத் வரைக்கும் நடக்காது என்று அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதுதான் இது. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான், காலங்கள் நேரங்கள் போகுது, ரமலானுடைய மாதம், அடுத்தது எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க சம்பளங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மேலான சார். இந்த மதரசா மஸ்ஜிதுகள்ல இருக்கிற இமாம்கள் மாதின்கள்ட சம்பளத்தை பார்த்தாவே அல்லாட காவல், 24 மணிக்கு அவர் பள்ளியில இருக்கணும், கொடுக்கற சம்பளம் 55,000-60,000 இப்படி சின்ன சம்பளங்கள். அவங்களுக்கு ஒரு இபிஎஃப் இல்ல, நான் முந்தைய நாள் ஒரு ஒரு உஸ்தாதோட பேசிக்கொண்டிருந்தேன், அவர் 18 வருஷம் ஒரு மதரசால உஸ்தாதா இருந்திருக்கிறார், ஓதி கொடுத்திருக்கிறார், இப்ப அவரு நோயாளியும் ஆவிட்டார். அவரு மதரசாலையில் இப்ப நின்று கொள்றேன் கேட்டிருக்கிறார். அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாவிட எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு நான் கேட்ட உங்களுக்கு எவ்வளவு தந்தாங்க, 2 லட்சம் தந்தாங்க. 18 வருஷம் வேலை செஞ்சிட்டு மதரசாலையில் நிற்கிறார். அவருடைய ஏழாம் நிலம் அப்படி, கண்ணியமான சகோதரர்களே, 2 லட்சத்தை கொடுத்து அவளை கண்ணியப்படுத்தி என்ன அனுப்பிக்கிறான். இபிஎஃப் ஒன்று இல்ல, பென்ஷன் ஒன்று இல்ல, ஒன்றும் இல்ல. இதுதான் ஹலால் எங்கட சமுதாயத்திடைய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். சும்மா நடத்துறது அல்ல, பொறுப்பு எடுக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு மக்கள் கொடுக்க தயார், இவங்க அதை சரியா முறையா எடுத்து உரியவங்களுக்கு கொடுக்க தயாரில்லை. அதுதான் கவலையான விஷயம். அவங்களுக்கு புள்ள குட்டி குடும்பங்கள் எவ்வளவு இருக்கு மேலான சவால். எப்படி தீன் முன்னேறும், எப்படி பொறுப்புகளுக்கு நான் கேட்கிற கேள்வி, தகுதியானவங்க எப்படி பொறுப்புக்கு வருவாங்க? பொறுப்புகளுக்கு தகுதியானவங்க வரமாட்டாங்க. அவங்க பார்ப்பாங்க இந்த மதரசால போயிட்டு இந்த மச்சிதை இருந்து கொண்டே நான் இப்படி சின்ன சம்பளத்தை எடுத்துக்கொண்டே ஏசி வாங்கிக் கொண்டே சீரழிஞ்சு கொண்டே ஹாபிஸ் ஆலிம் 10-12 வருஷம் இல்முக்கே காலத்தை கழிச்சு நான் இப்படி எல்லாம் சீரழிய தேவையில்லை, அதை விட நல்ல பேமெண்ட்ல போயிட்டு வியாபாரம் செய்யும். அதால சில நேரம் அவரு முழுக்க யாவரத்துக்கே ஆவித்தாரேண்டா, அவர் பாடமாக்கிற குரான் மறந்து போயிட்டும், அவர் ஓதின கிதாப் எல்லாம் மறந்து அவரு துனியாதாரி அழுகுவார் கடைசியா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பொறுப்புகள் இருக்கிறவங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் என்றதுக்காக தான் இந்த கருத்துக்களை சொல்றேன். சொல்லியும் ஆகணுமே மேலான சவரே, எந்த நாளும் சமாளிச்சு கொண்டு மக்களை சும்மா மேலால பூச்சிட்டு போவேலாதே. உள்ள நிலைமைகள் மௌத்துவலும் எப்போ வரப்போகுதோ தெரியா எங்களுக்கு. அல்லாஹ் எங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பான், அல்லாஹ்க்கும் பதில் சொல்லணும். அதனால் இது அமானிதம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கும் வைக்கிறேன். எனவே இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்கள், பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாட்களை நாங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில கழிச்சு அல்லாஹோட பொருத்தத்தோடு அல்லாஹை சந்திக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக. எங்களை எல்லா ராசியங்களையும் அறிஞ்சவன் நீ தான் யா அல்லாஹ், மன்னிக்கிறவன் நீ யா அல்லாஹ், எங்களை விட குற்றம் செய்தவர்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாய் யா அல்லாஹ், பெரிய பெரிய அநியாயக்காரங்களை மன்னித்து அவுலியாக்கள் ஆக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய கடைசி காலத்துல தடமாறி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், எங்க திரும்பினாலும் பாவம் யா அல்லாஹ், எங்களை எங்களால பாதுகாத்துக் கொள்ள ஏழது யா அல்லாஹ், நீ தான் எங்களை பாவத்தையும் பாதுகாக்கணும், எங்களோட உள்ளங்கள்ல பாவத்தின் மீது வெறுப்ப போடியா அல்லாஹ், நீ உள்ளத்துல வெறுப்பை போட்டால் நாங்கள் பாவங்களில் ஈடுபட மாட்டோம் யா அல்லாஹ், அமல் இபாதத்துல இன்பத்தை தந்துறியா அல்லாஹ், எங்களோட சிறையான தாய் தந்தனுடைய பாவத்தை மன்னிச்சிருயா அல்லாஹ், எங்களோட குடும்பங்கள்ல மௌத்தானவர்கள் பலர்கள் அவர்களை மன்னித்தருள்வாயாக, அவனுடைய மண்ணறையை பொன்னறையாக்கி வைப்பாயாக, அவனுடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகள் நோய் துன்பங்களை தாக்கி வைப்பாயாக, எங்கள் எல்லோரையும் பயங்கரமான நோய்கள் இருந்து பாதுகாப்பாயாக, எங்களோட குடும்பங்கள் எத்தனையோ நோயாளிகள் யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தர் ரிஸ்க்ல வர்க்க செய்யா அல்லாஹ், பலர்கள் நெருக்கடியோடு வாழ்கிறார்கள் யா அல்லாஹ், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், குந்திரிக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்கள் எல்லோருக்கும் வழிவசதிகளை செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ரமலானை சிறப்பாக கழித்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக, இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக, இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்க கூடிய எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக, எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக, எல்லோரையும் தக்குவாவுடையவர்களாக்கி வைப்பாயாக. நீ தந்த பிள்ளைகள், நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், அந்த பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக, பிள்ளைகளுக்கு நீயே தர்பிய செய்வாயாக. வாஆக்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.